السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل تعالوا أتل ما حرم ربكم عليكم، ألا تشركوا به شيئا، وبالوالدين إحسانا، ولا تقتلوا أولادكم من إملاق، نحن نرزقكم وإياهم، ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن، ولا تقتلوا النفس التي حرم الله إلا بالحق، ذلكم وصاكم به لعلكم تعقلون. صدق الله العظيم. عن مالك رحمه الله أنه بلغه أن رسول الله صلى الله عليه وسلم قال: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما، كتاب الله وسنة نبيه صلى الله عليه وسلم. رواه مالك في المعتق. سرو புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உண்டாகட்டும். சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர், நம் ஈருலக வழிகாட்டி, நம்முடைய உயிரிலும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் ஆண் அஸ்ஹாபுகள், தாபிஊங்கள், தபூத் தாபியீங்கள், மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை முழுமையாக பயந்து நடக்குமாறும், அவனால் ஏவப்பட்டவைகளை முழுமையாக எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்டவைகளில் இருந்து விலகி நடப்பதிலே கூடிய கவனம் செலுத்துமாறும், முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் வசியத் செய்தவனாக இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, சங்கைக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதற்காக வேண்டி எங்களுக்கு ஒரு வாழ்க்கை திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறான். ஒரு மனிதன் இப்படி வாழ்வதின் மூலம்தான் அந்த மனிதனுக்கு உலகத்திலும் நிம்மதியாக வாழலாம், அவன் மறுமை வாழ்விலும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் மிகப்பெரிய வெற்றியையும் அடையலாம். அதற்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை அறிமுகம் செய்வதற்காக வேண்டி குர்ஆனை இறக்கி வைத்தான். அந்த குர்ஆனுக்கு விளக்கமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அன்னாருடைய முழு வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான முழு விடயங்களையும் மிகவும் தெளிவாக அழகாக சொல்லி இருக்கிறான். சில இடங்களிலே சுருக்கமாகவும், இன்னும் சில இடங்களிலே விரிவாகவும். பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த குர்ஆனை அடியார்கள் விளங்கி அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டதே வெறுமனே அதை பரக்கத்துக்கு வீட்டுக்குள்ளே வைப்பதற்காக வேண்டி அல்ல. குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது அது பரக்கத்துக்காக வேண்டி வாகனத்துக்குள்ளே வைப்பதற்காக வேண்டி அல்ல. அல்லது குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது வெறுமனே பரக்கத்துக்காக வேண்டி அவனுடைய சில ஆயத்துகளை தொங்க விடுவதற்காக வேண்டி அல்ல. குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லா குறிப்பிடும் பொழுது குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதலாவது கடமை அந்த குர்ஆனை அழகிய முறையிலே ஓத பழகுவது. குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை அந்த குர்ஆனை குர்ஆனுக்குள்ளே நுழைந்து விளங்குவதற்கு முயற்சி செய்வது. குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய மூன்றாவது கடமை அந்த குர்ஆனில் தான் விளங்கியதை ஏனையோருக்கு எட்டி வைப்பது. பெரியோர்களே சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலும் பலவிதமான விடயங்களை பேசியிருக்கிறான். குறிப்பாக சூரத்துல் அன்னாமிலே 151வது வசனத்திலிருந்து 153வது வசனம் வரையிலே உள்ள அந்த மூன்று வசனத்துக்குள்ளே அடியார்கள் கட்டாயம் எடுத்து நடக்க வேண்டிய மிக முக்கியமான 10 விடயங்களை வசியத்தாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். 10 விடயங்களை அல்லாஹ் தொடராக, நான் அடியார்களாகிய உங்களுக்கு இதனை வசியத்து செய்கிறேன், நான் உங்களுக்கு இதனை வலியுறுத்துகிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தொடராக 10 விடயங்களை அடியார்கள் கட்டாயம் இதனை பேண வேண்டும் என்பதாக வலியுறுத்தி இருக்கிறான். அந்த ஒவ்வொரு விடயமும் தனித்தனியாக நாம் தனி தலைப்புகளிலே கேட்கக்கூடிய விடயம்தான். அநேகமானவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கலாம், ஆனால் ஒரு சிலவிலே நாம் கவனம் செலுத்தாமல் இருக்கலாம். என்றாலும் குர்ஆனில் ஒரே இடத்திலிருந்து அவைகள் கிடைக்கிறது என்று வரும் பொழுது இன்னும் அது எங்களுடைய உள்ளத்திலே அதனுடைய முக்கியத்துவத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறான், குல் தஆலவ் அத்லுமா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும். நபியை நீங்கள் உங்களுடைய உம்மத்தினரை அழைத்து சொல்லுங்கள், வாருங்கள், உங்களுடைய ரப்பு எவைகளை எல்லாம் தடுத்திருக்கிறானோ, உங்களுடைய ரப்பு எவைகளை எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ, எந்தெந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு அவன் சில கட்டுப்பாடுகளை போட்டிருக்கிறானோ அவைகளை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன் என்று அடியார்களுக்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அத்தியாயத்தை இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறார். அதிலே முதலாவது என்ன? முதலாவது வசனத்துக்குள்ளே அல்லாஹ் 5 விடயங்களை குறிப்பிடுகிறான். இரண்டாவது வசனத்துக்குள்ளே 4 விடயங்களை குறிப்பிடுகிறான். மூன்றாவதாக மொத்தமாக ஒரு விடயத்தை அல்லாஹ் உபதேசம் செய்கிறான். குறுகிய நேரத்துக்குள்ளே மிகவும் சுருக்கமாக அந்த 10 சொல்வதாக இருந்தால், முதலாவதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அடியார்களாகிய நீங்கள் அவனுடன் வேறு யாரையும் இணையாக கூடாது. மனிதர்களாகிய நீங்கள் அந்த ரப்புடன் யாரையும் இணையாக கூடாது. அல்லாஹ்வுடைய இடத்தில் வேறு யாரையும் நீங்கள் சிந்தனையாலும் வைக்கக்கூடாது, செயலினாலும் நீங்கள் அவ்வாறான செயற்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடாது. அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடியவன் ரப்பு அல்லாஹ் என்ற ஒரே ஒரு சிந்தனை தான் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். ரப்பும் தருகிறான், இன்னும் சிலதும் தருகிறது என்ற இரண்டாவது ஒரு சிந்தனை உங்களிடத்திலே இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய இடத்திலே நீங்கள் வேறு யாரையும் வைக்கக்கூடாது. இது முதலாவது உபதேசம். இதை பற்றி விரிவாக எங்களுக்கு தெரியும். இரண்டாவது உபதேசம், வபில் வாலிதைனி இஹ்சானா. இரண்டாவதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுடன் மிகவும் அழகிய முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை நீங்கள் நோவித்து விட வேண்டாம். அவர்களுடைய பத்துவாவை பெற்றுக்கொள்ள வேண்டாம். அவர்கள் உங்களை விட்டும் பிரிய வேண்டும், அல்லது நீங்கள் அவர்களை விட்டும் பிரிய வேண்டும். அவர்கள் உங்களை உள்ளத்தால் அன்பு வைத்துக் கொண்டிருக்கும் நிலைமையிலே. பெரியோர்களே சகோதரர்களே, இது பெற்றோர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை பற்றி நாம் நிறைய கேட்டிருக்கிறோம். இந்த விடயத்திலே பேணக்கூடியவர்கள் எந்த அளவு பேணினார்கள்? உதாரணத்திற்கு ஒரே ஒன்று அல்லது இரண்டு விடயங்களை சுருக்கமாக சொல்லுகிறேன். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடயமாக எழுதப்பட்டிருக்கிறது,
எந்த அளவுக்கு அவர்கள் தாயை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால், அவர்களுடைய வீடு தன்னுடைய தாயுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருந்தது. பக்கத்து வீட்டிலே தன்னுடைய குடும்பத்துடன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதே பக்கத்து வீட்டிலே அவர்களுடைய தாயும் இருக்கிறார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு இந்த அளவு தாயுடைய விடயத்திலே அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய துஆவை அடைந்தார்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் எந்த பிரயாணம் சென்றாலும் வீட்டிலிருந்து அவர்கள் வெளியாகி எங்கேயாவது பிரயாணம் செய்வதாக இருந்தால், ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் தாயுடைய வீட்டுக்கு போய் தாயை அழைத்து சொல்லுவார்கள், தாயே நீங்கள் என்னை எப்படி இரக்கமாக வளர்த்தீர்களோ அப்படி அல்லாஹ் உங்களுக்கும் இரக்கம் காட்டுவானாக, நான் போய் வருகிறேன் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு தாயை அழைத்து துஆ செய்து விட்டுத்தான் எங்கு சென்றாலும் செல்லுவார். தாயும் சொல்லுவார்கள், மகனே அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்வானா. இந்த அளவுக்கு தாயை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று ஹஜரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன், அலி ரழியல்லாஹு அன்ஹு ஹஜரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரன், அவர்களுடைய பெயரும் அலி. அவர்களை பற்றி சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, மிகவும் தாயுடன் கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். தாயுடன் மிகவும் உபகாரமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய ஒரு பழக்கம் இருந்தது, தாயுடன் சேர்ந்து சாப்பிட மாட்டார்கள். மக்கள் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் தாயுடன் சேர்ந்து ஏன் சாப்பிட மாட்டீர்கள்? இவ்வளவு தாயை மதித்து அவர்களுடன் இரக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய நீங்கள் ஏன் தாயுடன் சேர்ந்து உண்ணுவதில்லை சாப்பிடுவதில்லை? அவர்கள் ஒரு ஆச்சரியமான பதிலை சொன்னார்கள். சொன்னார்கள், நான் என்னுடைய தாய்க்கு முன்னால் எந்த செயலையும் செய்வதில்லை. தாய் கீழே இருக்கும் பொழுது நான் மேலே ஏறுவதில்லை. தாய் தூங்குவதற்கு முன்னால் நான் தூங்குவதில்லை. ஆனால் சாப்பிடும் பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது, தாய்க்கு முன்னால் என்னுடைய கை முந்திவிடுமோ என்பதா. இந்த அளவு மதித்தார். குர்ஆன் தெளிவாக அதைத்தான் இரண்டாவது உபதேசமாக சொல்லுகிறது, வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுடன் அளவிய முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். தந்தை என்னுடன் வெறுப்புடன் இருக்கிறான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வும் என்னுடன் வெறுப்புடன் இருக்கிறான். தாய் என்னுடன் வெறுப்புடன் வாழுகிறார்கள் என்றால், அந்த நிலைமையில் மரணித்து நான் கபரிலே நிம்மதியாக வாழ முடியாது. இவைகள் எல்லாம் ஹதீஸ்கள் கூறக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள். பெரியோர்களே, சகோதரர்களே, மூன்றாவதாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா உபதேசம் செய்கிறான், வலா தக்துலு அவ்லாதகும் மின் இம்லாக், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை வறுமையினுடைய பயத்தின் காரணமாக, செலவை கட்டுப்படுத்த முடியாது என்ற அந்த காரணத்தினால் கொலை செய்ய வேண்டாம். ஜாஹிலியா காலத்திலே நேரடியாகவே அவர்கள் பெண் குழந்தைகளை குழி தோண்டி புதைத்தார்கள். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், சில நேரங்களிலே, அதாவது அந்த காலங்களிலும் வறுமையுடைய பயத்தினால் ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட்டது என்று தப்சீர் குர்தினி போன்ற கிரந்தங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய காலத்தில் அப்படியான பாவங்கள் நடைபெறுகிறதா என்றால், சிலர் தெரிந்தும் சிலர் தெரியாமலும் அந்த பாவத்தை செய்யத்தான் செய்கிறார்கள். ஒன்று, குழந்தைகளை நேரடியாக கொலை செய்வது, அது பொதுவாக எங்களுடைய இந்த காலத்திலே காண முடியாது. ஆனால் இன்னும் ஒரு அடிப்படையிலே குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் வறுமையின் பயத்தினால். இந்த ஆயத்திலிருந்து சில உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், வறுமையை பயந்து செலவை கட்டுப்படுத்த முடியாது என்ற காரணத்துக்காக வேண்டி ஒருவன் குடும்ப கட்டுப்பாடு செய்கிறான், குழந்தை தரிக்காமல் இருப்பதற்கு சில விடயங்களை மேற்கொள்கிறான். இவனுடைய நோக்கம் என்னவென்றால், வறுமையின் பயம், விலைவாசி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, செலவை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்பதனால் இவர் குழந்தை தரிக்காமல் இருப்பதற்கு சில விடயங்களை மேற்கொள்கிறான். இதை சில உலமாக்கள் இந்த ஆயத்தில் இருந்து மக்ரூஹ் என்று கூறியிருக்கிறார்கள். நூற்றுக்கு நூறு அது கொலை என்று சொல்லாவிட்டார். ஆனாலும் குழந்தை தரித்ததன் பின்னால் வைத்தியர்களுடைய சரியான ஆலோசனை இல்லாம, உலமாக்கள் சொல்லக்கூடிய சரியத்துடைய உண்மையான காரணம் இல்லாமல், வெறுமனே இந்த வறுமையின் காரணத்தினால் வெறுமனே சிலவை கட்டுப்படுத்த முடியாது என்ற காரணத்தினால் ஒருவன் அந்த குழந்தை தரிக்காமல் இருப்பதற்கு சில ஏற்பாடுகளை செய்கிறான், அல்லது தரித்தவன் பின்னால் அதனை இல்லாமதாக்குவதற்கு சில முயற்சிகளை மேற்கொள்ளுகிறான். பெரியோர்களே, சகோதரர்களே, இதுவும் அந்த கொலையிலே அடங்குகிறது. இவர் வறுமையை பயந்ததினால் அதனை இல்லாமலாக்கிக் கொள்ளுகிறான் என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், நீங்கள் வறுமையை பயந்ததின் காரணமாக சந்ததிகள் இல்லாதது குழந்தைகளை கொலை செய்ய வேண்டாம், அது உருவாகுவாமல் இருப்பதற்குரிய விடயங்களை மேற்கொள்ள வேண்டாம். இந்த பயம் என்ன? வறுமையின் பயம். உடல் ரீதியான சில விடயங்கள் வைத்தியர்களுடைய ஆலோசனையிலே செய்வது அது வேறு விடயம். பெரியோர்களே, சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷமா ஸஹர மின்ஹா வ மா பதன். பாவங்கள், அருவருப்பான செயல்கள், மோசமான விடயங்களிலே நீங்கள் அதன் பக்கம் நெருங்கவும் வேண்டாம், பகிரங்கமாகவும் அதனை செய்ய வேண்டாம், மக்களுக்கு முன்னாலும் அதனை செய்ய வேண்டாம், ரகசியமாகவும் செய்ய வேண்டாம், வெறு உறுப்புகளினாலும் செய்ய வேண்டாம், உள்ளங்களினாலும் அந்த பாவங்களை கற்பனை பண்ணி நீங்கள் இன்பம் அனுபவிக்க வேண்டாம். இவைகள் ஒவ்வொன்றும் பயங்கரமானது, வாழ்க்கையில் பயங்கர விபரீதங்களை ஏற்படுத்தக்கூடியது. ஒவ்வொரு பாவம் மனிதனுடைய முகத்தை கருத்த செய்கிறது, ஒவ்வொரு பாவம் மனிதனுடைய உடலிலே பலவீனத்தை ஏற்படுத்துகிறது, ஒவ்வொரு பாவம் அவனுக்கு அவனுடைய உள்ளத்திலே வெறுச்சி ஏற்படுத்துகிறது, ஒவ்வொரு பாவமும் பயங்கர நோய்களை ஏற்படுத்துகிறது, அவனுடைய வாழ்க்கையிலே நெருக்கடி ஏற்படுத்துகிறது, பலவிதமான துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அவன் அகப்பட்டு விடுகிறான் என்றெல்லாம் பாவங்களுடைய விபரீதங்கள் மாத்திரம் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், பாவங்களின் பக்கம் பாவம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த பாவத்திலே நீங்கள் சிக்கி விடுவீர்கள் என்பதனால் அந்த பாவத்தை தூண்டக்கூடிய அப்படியான செயல்களின் பக்கமும் நீங்கள் நெருங்க வேண்டாம். ஒரு இடத்துக்கு நான் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது, ஆனால் அந்த அளவுக்கு அவசியம் அல்ல. வெறுமனே என்னுடைய நஃப்சுடைய ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி, ஆனாலும் என்னுடைய நஃப்சு உள்ளம் சொல்லுகிறது அந்த இடத்துக்கு நான் செல்வதனால் சில நேரங்களிலே என்னுடைய பார்வையின் மூலம் பாவம் செய்ய வேண்டிய நிலை உருவாகலாம், என்னுடைய காது பாவத்தை கேட்க வேண்டிய நிலை உருவாகலாம். பாவத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கவும் வேண்டாம், பாவத்தை தூண்டக்கூடிய செயல்களிலே ஈடுபட வேண்டாம். நான் ஒரு நவீன சாதனத்துக்குள்ளே இணைய தரத்துக்குள்ளே நுழைய போகிறேன், என்னை பற்றி எனக்கு தெரியும், இதற்குள் நுழைந்தால் அது என்னை பாவத்தின் பக்கம் அழைக்கும் என்று இருந்தால், நான் ஹராத்துக்குள்ளே நுழைந்து விடுவேன் என்று இருந்தால், குர்ஆன் சொல்லுகிறது அந்த பாவத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ் மா ஸஹர மின்ஹா வ மா பதன். சில பாவங்களை சிலர் மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி விடுவார்கள், ஆனால் தனிமையில் அந்த பாவத்தை அனுபவிப்பார்கள். தன்மையே சந்தர்ப்பமாக கிடைத்துவிட்டால் அந்த பாவத்தை முழுமையாக அடைந்து கொள்ளுவார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மொத்தமாக சொல்லுகிறான், உள்ரங்கமான வெளிரங்கமான பகிரங்கமாகவோ ரகசியமாகவோ உள்ளத்தினாலோ உறுப்புகளினாலோ நீங்கள் பாவங்களின் பக்கம் நெருங்க வேண்டாம். அப்படியான சூழலுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம். ஒரு இடத்திலே ரப்புக்கு மாற்றம் நடைபெறுகிறது என்று நன்கு தெரியும், நான் அங்கு செல்வதனால் அந்த பாவம் இல்லாமலாகும் என்று இருந்தால் நான் நிச்சயமாக அந்த இடத்துக்கு சமூகமாக வேண்டும், நான் செல்வதனாலும் அந்த பாவம் நடக்கும் என்று எனக்கு உறுதியாக தெரியும் என்று இருந்தால், உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த பாவம் நடைபெறக்கூடிய இடத்துக்கு நான் சமூகமாகுவது ஹராம், அது கூடாது. பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக குறிப்பிடுகிறான், வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில்ஹக். இஸ்லாம் சொன்ன சில காரணங்களுக்காக வேண்டியே தவிர நீங்கள் கொலை செய்ய வேண்டாம். கொலை பயங்கரமான பாவம். ஒன்று இருக்கிறது நேரடியாக ஒருவனை கொலை செய்வது, இன்னொன்று இருக்கிறது ஒருவனை அதாவது கொலை செய்யப்படுவதற்கு இவர் காரணமாக ஆகுவது, இன்னும் இருக்கிறது சிலர் சாதாரணமாக கருதி அந்த கொலையிலும் ஈடுபடுகிறார்கள். இதை உலமாக்கள் தெளிவுபடுத்தும் பொழுது, ஒரு குழந்தை தரித்ததன் பின்னால் சரியத்தும் மார்க்கமும் சொல்லாத அப்படியான சில காரணங்களுக்காக வேண்டி எப்படி இருந்தாலும் 4 மாதத்துக்கு பின்னால் உயிர் கொடுக்கப்பட்டதன் பின்னால் அதனை இல்லாமலாக்குவது இது கொலை. 4 மாதத்துக்கு முன்னாலும் சரிய சொல்லக்கூடிய சில காரணங்கள் இல்லாமல் அதனை இல்லாமலாக்குவது இதுவும் அப்படிப்பட்ட பயங்கரமான பாவம். இன்று என்ன நடக்கிறது? ஜினா செய்துவிட்டு ஹராத்திலே ஈடுபட்டு விட்டு விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டு குழந்தை தரித்ததன் பின்னால் அந்த பாவத்தை மறைப்பதற்காக வேண்டி இன்னொரு பாவத்திலே ஈடுபடுகிறான். அதனை இல்லாமலாக்குவதன் மூலம் அவன் ஜினாவில் ஈடுபட்டது மாத்திரம் இல்லாமல் கொலையிலும் ஈடுபட்டு விடுகிறான். கேள்வி கேட்கிறார்கள், எப்படி இப்படி ஒரு தவறு நடந்து விட்டது? குழந்தை கிடைத்து விட்டால் அது இன்னும் பயங்கரமாக ஆகிவிடும், சமூகத்திலே தடை காட்ட முடியாமலாகிவிடும், எனவே அதனை இல்லாமலாக்கலாமா, அனுமதி இருக்கிறதா? உலமாக்கள் எழுதுகிறார்கள், நீ ஒரு பாவத்தை செய்ததினால் அந்த பாவத்தை செய்வதற்கு தரித்த குழந்தையை இல்லாமலாக்குவது அது கொலையாக ஆகிவிடும். பொதுவாகவே பாவத்துடைய தன்மை எப்படித்தான், ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை அழைக்கும், ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை இழுக்கும். ஜினா செய்தவன் சில வேளை கொலை செய்ய வேண்டிய நிலையும் உருவாகும், அவன் பொய் பேச வேண்டிய நிலையும் உருவாகும், அவன் ஏமாற்ற வேண்டிய நிலையும் உருவாகும். எப்படி ஒரு நன்மை இன்னொரு நன்மையை அழைக்கிறதோ, எப்படி தஹஜ்ஜத்து கிளம்பக்கூடியவர் குர்ஆன் ஓதுகிறாரோ, இஸ்திகஃபாரும் செய்கிறாரோ, துஆவும் செய்கிறாரோ, சுபஹை இமாம் ஜமாத்துடன் சொல்கிறாரோ, இதே போன்ற ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை கூப்பிடும். விபச்சாரத்திலே ஈடுபட்டு குழந்தை தரித்ததன் பின்னால் அதனை இல்லாமலாக்குவதற்கு முயற்சி செய்வது ஜினாவுக்கு பின்னால் அதைவிட பயங்கரமான பாவம். இவன் கொலையிலே ஈடுபடுகிறான். வலா தக்துலுன் நஃபல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இது புத்திசாலிகளுக்கு நாம் செய்யக்கூடிய வசியம். அடுத்த வசனத்துக்குள்ளே சுருக்கமாக சொன்னான் அல்லாஹ், ஒன்று சொல்லுகிறான், அநாதைகளுடைய சொத்துக்களை நீங்கள் அவர்களுக்கு எந்த முறையில் பிரயோசனமாகுமோ அந்த முறையில் தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அநாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக்கி விடாதீர்கள். அநாதைகளுடைய சொத்துக்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். முதலாவது அதாவது அல்லாஹ்வினுடைய அந்த வசியம். இரண்டாவது, அளவு நிறுவையிலே நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம். ஒரு பொருளை நீங்கள் எந்த அதாவது பொருளுக்கு என்ன பெருமதி எடுக்கிறீர்களோ அதே பெருமதிக்குரிய பொருளை கொடுப்பதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு. ஒரு பொருளுக்கு நீங்கள் எந்த பெருமதி எடுக்கிறீர்களோ அதற்கு பெருமதியான பொருளை கொடுக்க வேண்டும். முழுமையாக மாசம் முடியும் போல சம்பளத்தை கேட்பதை போன்று அந்த முழு மாசத்துக்கும் உரிய தொழிலையும் இவர் பூர்த்தியாக செய்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அளவு நிறுவையிலே மோசடி செய்யக்கூடியவர். வேலையை முறையாக வாங்குவதை போன்று உரிய நேரத்திலே முறையான சம்பளத்தை கொடுக்கவில்லை என்றால் இவரும் அளவு நிறுவையிலே மோசடி செய்யக்கூடியவர். இந்த ஒவ்வொன்றும் பயங்கரமான பாவங்கள். அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், பேசினால் ஒப்பந்தம் செய்தால் ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தால் அதில் நேர்மையாக நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். எடுத்த கடனை இந்த டேட்டிலே தருவதாக சொன்னால் உரிய டேட்டிலே கொடுக்க வேண்டும், அல்லது அவரிடத்திலே போய் அவகாசம் வேண்ட வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து நீங்கள் எவைகளையெல்லாம் சொல்லுகிறீர்களோ அந்த சத்தியங்களை முறிக்க கூடியாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் இறுதியாக சொல்லுகிறான், இதுதான் நேரான பாதை, இதன் மீது நீங்கள் சரியாக இருந்தால் நேர்வழி பெறுவீர்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசங்கள். ஒரே இடத்திலே 10 விடயங்களையும் அல்லாஹ் சுருக்கமாக சொல்லி இருக்கிறான். இந்த ஒவ்வொன்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். சூரத்துல் அன்ஆமிலே 151வது ஆயத்திலிருந்து 153வது வரையிலே உள்ள இந்த வசனங்கள், இவைகளை பிறட்டி நாம் பார்க்க வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா இல்லையா, இதில் நாம் என்ன குறை செய்கிறேன், உலமாக்களிடம் போய் இந்த ஆயத்துக்குரிய விரிவான விளக்கங்களை தனிப்பட்ட முறையிலே கேட்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய குறையும் பிழைகளும் இருக்கலாம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஹதீஸை முழுமையாக முறையாக விளங்கி அதன்படி வாழ்ந்து மரணிக்க கூடிய நல்லவர்களின் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உட்டார் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வா ஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures visit slhub.com.